வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள். வாசிப்பவர் கனிமொழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிர மாநிலத்தில் 7,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் புதிதாக 10 ESI மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வங்கிகள் கடன் வழங்கும்போது உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சி அமைக்கவுள்ளன. இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். புதுடெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக நடைபெறும் நிகழ்ச்சியில் நாக்பூர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சர்வதேச விமான நிலையம், ஷீரடி விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனையம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அனைவருக்கும் குறைந்த செலவில் சுகாதார சேவைகளை அளிக்கும் வகையில் மும்பை, நாசிக், ஜல்னா, அமராவதி உள்ளிட்ட 10 இடங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் அவர் திறந்து வைக்கிறார். மும்பையில் டாடா குழுமத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்திய திறன் கழகத்தையும் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 2 நாள் பயணமாக நாளை லாவோஸ் செல்கிறார். அந்நாட்டு தலைநகர் வியான்டியானில் நடைபெறும் 21வது ASEAN இந்தியா உச்சி மாநாட்டிலும் 19வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டுக்கிடையே ஆசியான் நாடுகளின் தலைவர்களுடன் திரு நரேந்திரமோடி இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். நாட்டில் புதிதாக 10 ESI மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 75,000 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சுதந்திர தின உரைக்கு வலுசேர்க்கும் வகையில் இந்த மருத்துவமனைகள் அமைக்கப்படவுள்ளதாக கூறினார். ESIயில் உறுப்பினர்களாக உள்ள பணியாளர்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறக்கூடிய அறிவிப்பையும் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வோரின் வசதிக்காக ஹம்சஃபர் கொள்கையை புதுடெல்லியில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நெடுஞ்சாலைகளில் செல்வோர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் பயணம் செய்யும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மையை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், மண் பாதுகாப்பு, கழிவுகள் மறுசுழற்சி போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். வங்கிகள் கடன் வழங்கும்போது உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் வங்கிகள் ஆரோக்கியமான வகையில் செயலாற்ற வேண்டும் என்று கூறினார். கடன் வழங்குதல், வங்கிகளுக்கு லாபத்தை உருவாக்குதல், பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லுதல் ஆகியவற்றில் வங்கிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நவீன காலத்தில் இணையதளம் மூலமான சைபர் குற்றங்களிலிருந்து வாடிக்கையாளர்களின் பணத்தை பாதுகாக்கும் வகையில் அத்தகைய தொழில்நுட்பங்களில் வங்கிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். மாநில அரசுகள் தங்களின் மாதாந்திர நிதி வரவு செலவு கணக்குகளை ஒவ்வொரு மாதமும் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கிரீஷ் சந்திர முர்மு வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற மாநில நிதித்துறை செயலாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நிதி தொடர்பான தகவல்களை வலுப்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் தேவையான பரிமாற்றங்களை மேற்கொள்வதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த மாநாட்டில் மத்திய அரசின் நிதித்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை எந்தவித தொய்வும் ஏற்படாத வண்ணம் செயல்படுத்திட வேண்டும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு மெய்யநாதன் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் பள்ளி, கல்லூரிகளின் மாணவர் விடுதிகளின் நிர்வாகம், மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம், கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
ஹரியானா மாநிலத்தில் பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சி அமைக்க உள்ளன. இங்கு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஹரியானா மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பிஜேபி 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிற கட்சிகள் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் ஹரியானாவில் பிஜேபி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணி 49 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்க உள்ளது. பிஜேபி 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் ஜனநாயக கட்சி 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு உமர் அப்துல்லா முதலமைச்சராக பதவியேற்பார் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா அறிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் பிஜேபி 3வது முறையாக ஆட்சி அமைக்க மக்கள் அளித்துள்ள வெற்றி ஜனநாயகத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று பிஜேபி தலைமை அலுவலகத்தில் கட்சித் தொண்டர்களிடையே அவர் உரையாற்றினார். ஹரியானா மாநில தேர்தல் வெற்றிக்காக உழைத்த அனைத்து தொண்டர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். வளர்ச்சி நல்லாட்சிக்கு மக்கள் மீண்டும் வாக்களித்திருப்பதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் பிஜேபிக்கு அதிக தொகுதிகளில் வெற்றியை வழங்கியதற்காக அந்த யூனியன் பிரதேச வாக்காளர்களுக்கும் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்தார். ஹரியானா தேர்தல் முடிவு எதிர்பாராதது என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து காங்கிரஸ் கட்சி ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணிக்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவையாற்ற அளித்துள்ள வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தங்கள் கூட்டணி அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்க உறுதிபூண்டிருப்பதாகவும் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் அண்மையில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியாவிலிருந்து 4.2 டன் அளவுக்கு அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் காத்மண்ட் சென்றடைந்தன. கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான போர்வைகள், மாத்திரைகள், குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்கள் இந்தியாவிலிருந்து நேபாள்கஞ்ச் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த நிவாரணப் பொருட்களை காத்மண்ட் மாவட்ட தலைமை அதிகாரி திரு பிரசாத் பெற்றுக் கொண்டார். அடுத்த கட்டமாக மருந்து பொருட்கள் உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்கள் அனுப்பப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தென்கொரிய அணியை 3-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியா வென்றது. இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:30 நடைபெறும் முதல் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன. நேற்று நடைபெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 60 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 7600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் புதிதாக 10 ESI மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வங்கிகள் கடன் வழங்கும்போது உரிய விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபியும் ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சி காங்கிரஸ் கூட்டணியும் ஆட்சி அமைக்கவுள்ளன. இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.